கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அன்பு கர்த்தராலே அவருடைய சாயலுக்கு வழிநடத்தப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்து மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கிற கோத்தகிரி சபையில் இருக்கிற உங்கள் சகோதரர்கள் ஒவ்வொருடைய அன்பையும், நாம் வேலை செய்கிற கோட்டையம் பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு அன்பையும் நாம் இங்கே தெளிவுபடுத்த சந்தோஷப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகாக தமிழிலே பேசும்படியான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பிற்குள்ளாக கடந்து போக செய்த தேவனுக்கும், அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு தேவன் ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கும் நம்ம நன்றிகளை எடுக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன தலைப்பு. இதனுடைய பல காரியங்கள் ஒருவேளை நீங்கள் இதற்கு பின்பாக கூட இது ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படியாக நாம் இந்த ஒரு தலைப்பிற்குள்ளாக கடந்து போகும். ஏற்கனவே சகோதரர் சொன்னவனமாக சகரியாவின் ரத்தம், இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு சகரியாவின் ரத்தம், த பிளட் ஆப் சகரியா. அதனுடைய வார்த்தை அதற்கு ஆதாரமாக நாம் இது ஒரு பாடம் அல்ல, மாறாக தியானம். இந்த தியானம் நீங்களும் கூட தனிப்பட்ட விதத்திலே தொடர்ந்தால் நிச்சயமாக அது நன்றாக இருக்கும். ஆக அந்த நிலையிலே நாம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் மத்தேய சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 35, நாம் அதை படிப்போம்.
நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலிகளெல்லாம்.
அப்போ பார்க்கிறோம், நீதிமானாகிய ஆபேல் இரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும். அப்போ பல பாடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆபேலின் ரத்தம் குறித்து நாம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த சந்ததி அது கூட பார்க்கிறோம், நிறைய சப்ஜெக்ட் பார்க்கிறோம். இங்க சகரியாவின் ரத்தம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சிக்குள்ள கடந்து போன போது நம்முடைய மூத்த சகோதரர் அதை குறித்து அநேகமாக பேசவில்லை. அப்ப என்னதான் பண்ண முடியும்? நமக்கு சப்ஜெக்ட் பேசணும், அது கண்டிப்பாக ஏற்றகால சத்தியமா இருக்கணும். இன்று நாம் எடுக்கிற பிரயாசங்களுக்கு நிச்சயமாக ஒரு உணர்வூட்டக்கூடிய, உரமூட்டக்கூடிய, சக்தி அளிக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? பல இடத்துல தேடணும். அநேகமாக இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே கூட நாம இதை ஆரம்பிச்சிட்டோம். அநேக பிரயாசங்கள், ஆனா நமக்கு அங்க ஒரு தொடர்பு கிடைக்கல. எப்படி இதை செய்ய முடியும்? பல சகோதரத்தை தொடர்பு கொண்டோம், அங்கேயும் கூட நமக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கல. சரி, என்ன பண்ணலாம்? மீண்டுமாக நம்முடைய மூத்த சகோதரர் பல ஆர்டிகல்ஸ், நம்ம இதை விட்டுறலாம், வேற பக்கம் முயற்சி பண்ணலாம், வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். அந்த வழியாக ஒரு 2 வாரங்கள் முயற்சி பலன் அளிக்கல. மீண்டும் திரும்பவும் இதே ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போலாம், ஏன்னா தேவ சித்தம் அப்படியே இருக்கும் போல் இருக்கு நினைச்சு நாம யோசிச்சோம் இந்த சப்ஜெக்டுக்குள்ள. சரி, இங்க ஒரு சகரியா குறிச்சு நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம் 5 சகரியாக்களை குறித்து நமக்கு வேதம் சில காரியங்களை சொல்கிறது. அப்ப இங்க ஒரு சகரியாவை பத்தி ஆரம்பிச்சோம், ஏன்னா அந்த விஷயம் சகரியாவை பத்தி அவருக்கு நடந்த சம்பவங்களை பத்தி பேசுது. அப்போ வேதத்தில் நாம என்ன பண்ணோம், எங்கெங்க சகரியாவை பத்தி பேசியிருக்கு, சோ நம்ம கலெக்ட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது 5 சகரியாக்களை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. முதல்ல நாம பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 14:29 ஒரு ராஜாவை குறித்து பேசப்பட்டிருக்கு. அவரே ராஜாவாகிய சகரியா. இவர் யாரா இருக்காரு பார்க்கும்போது ராஜாவாகிய சகரியா. இவரை குறித்து இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அதே புஸ்தகத்தில் 15:8. அப்ப பார்க்கிறோம் யாருன்னா, நேத்து நம்ம இந்த கன்வென்ஷனுக்கு வந்த உடனே ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சு. என்ன சப்ஜெக்ட்ங்க? எரோபயம் இல்லைங்களா? ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேஸ் அங்க கொடுக்கப்பட்டு அந்த எரோபயமுடைய மகனாயிருக்கிற ராஜாவான சகரியா. அதாவது இவரே இந்த எரேபியாம் 13வது ராஜாவா இருக்கிற இஸ்ரேல்ல, அவருடைய சம காலத்துல பார்த்தனா யூத ராஜா அசிரியார் இருக்கிறார். இவங்களுடைய காலத்தில் இருந்த ஒரு ராஜா தான் பார்க்கிறோம், சகரியா. சப்தம் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஒருவேளை நம்ம பேசுறது நீங்க கேக்குறது அது முக்கியம் இல்ல, நாம புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் இல்லைங்களா? அதுக்குதான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, சரியா? அப்போ இந்த பார்க்கும்போது இவரு ராஜா, இவர் ஒரு இவருடைய பேர் கூட சகரியா. இன்னொரு விதமா சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராஜாவை குறிச்சு, எசேக்கியல் ராஜா இல்லைங்களா? அந்த எசேக்கியல் ராஜாவோட அம்மாவோட அப்பா, அவங்க அம்மா பேர் கூட பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்கலாம், அவங்க அது போடுங்க ஆபி, இவங்களுடைய மகன் தான் இந்த சகரியா. சோ முதல்ல ஒரு சகரியா பார்த்துட்டோம், இவர் ராஜாவான சகரியா. இன்னொரு சகரியா குறித்து கூட வேதம் சொல்லுது. அது எங்க பாக்கிறோம்னா நமக்கு நன்றாய் தெரியும், சகரியா புஸ்தகம் எழுதின தீர்க்கதரிசியான சகரியா. சகரியா 1:1 அதை குறித்து பார்க்கும்போது அவர் யாரா இருக்காரு? இத்தோவின் குமாரனாகிய பெரகியாவின் குமாரனாகிய சகரியா. அப்போ இத்தோவோட பையன் அவருடைய பையனுக்கு பையனா இருக்கிற சகரியா. இவர் தான் நமக்கு தெரியும் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதினவர். இவரை குறித்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் குறித்து பார்த்தா, இவரும் இன்னொரு தீர்க்க தரிசியா இருக்கிற ஆகாயும் சம காலத்தவர்கள். ஆகாய் வயசான தீர்க்கதரிசி, சகரியா கொஞ்சம் வயசு கம்மியான தீர்க்கதரிசி. இவங்களை குறிச்சு பார்க்கும்போது எஸ்ரா புஸ்தகத்தில் அதை பத்தி பேசு, எஸ்ரால 5:1 பாத்தீங்கன்னா அந்த வசனம்,
அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
பாருங்க, இவங்க சமகாலத்தில் இருந்த இரண்டு தீர்க்க தரிசிகள். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு சகரியா குறித்து கூட வேதம் சொல்லுது. அவரை எங்க பாக்கிறோம்னா 2 புஸ்தகத்துல 24:20
அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இருக்கிறது.
போதுங்க சார், யோய்தாவின் குமாரனாகிய சகரியா. அப்போ ராஜா பார்த்தோம், தீர்க்க தரிசன புத்தகம் எழுதினவர் பார்த்தோம், இப்போ யோய்தாவின் குமாரனாகிய சகரியா மூன்றாவதா பாக்கிறோம். அடுத்து இன்னொரு சகரியா கூட பாக்கிறோம். இது ஒரு வகுப்பார், அவங்க யாருன்னா வாசல் காக்கிற வகுப்பார். அங்க கூட ஒரு சகரியா இருக்காரு, அந்த வசனம் கூட நம்ம பார்க்கலாம். அதே நாளாகமும் 1 புஸ்தகத்தில் 24:2 பாக்கிறோம். படிங்க சார், 1
நாதாபும் அபியுவும் குமாரன் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடினால்
1:26 வகுப்பாரான சகரியா. அப்புறம் கடைசியா ஒருத்தரை குறிச்சு பாக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்முடைய கர்த்தருடைய வருகையை ஆயத்தப்படுத்திய யோவான் ஸ்நானகனுடைய தந்தை இல்லைங்களா, அவருடைய பிதா. அந்த வசனம் கூட லூக்ல பாருங்க, 1:5, 1:62 நிறைய வசனங்கள் இருக்கு, ஏதோ ஒன்று படிக்கலாம்.
யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோத்தின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட
அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. அப்போ யோவான் ஸ்நானகனுடைய அப்பாவா இருக்கிற அந்த சகரியா கூட நம்ம பாக்கிறோம். இப்போ 5 நம்ம பார்த்துட்டோம், 5 சகரியாக்கள். இங்க கர்த்தர் தீர்க்கதரிச வசனமாக ஒரு காரியத்தை குறிச்சு மேத்யூ 23:35 பேசுறாரு, ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரை இந்த சகரியா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படி ஒரு காரியத்துக்குள்ளாக நாம கடந்து போகும்போது கண்டிப்பா ராஜாவாகிய சகரியா இல்ல, ஸ்நானகனுடைய அப்பா அவரு கூட இல்ல, அப்புறமா பார்த்தோம்னா இந்த வாசல் காக்கிற சகரியா அவரு கூட இல்ல. சோ இந்த 3 சகரியாக்களுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டு அடுத்து 2 பத்தி நம்ம பார்க்கும்போது அங்கே 1 பெரேகியாவின் குமாரநாயக சகரியான்னு சொல்லப்படுகிற, அதாவது சகரியா புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த சகரியா. அல்லது நாளாகம புஸ்தகத்தில் பார்த்திருக்கிற யோய்தாவின் குமாரனாகிய சகரியா. இப்ப ரெண்டு பேர் விஷயம் வைக்கிறோம். இதுல யாரு? இது ஒரு கம்ப்ளீஷன் பாத்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது அந்த வசனம் நேரடியா படிங்க, திரும்பவும் 23:35 மைக் சிஸ்டர்
தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரன்,
பெஹரியாவின் குமாரனாகிய சகரியானு இந்த ஒரு காரியம் யாரை பற்றி குறிப்பிடுது? பார்த்தா நிறைய தேடவடி வந்துச்சு. அப்போ இந்த சகரியா யாரா இருப்பாருன்னு சொல்லி நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான விமர்சனங்கள் அங்க வைக்கிறாங்க. அது கண்டிப்பா இந்த பெரேகியாவின் குமாரன் என்று போட்டிருக்கிறதுனால அது யாராத்தான் இருக்க முடியும்? தீர்க்கதரிசியா இருக்கிற சகரியா புஸ்தகம் எழுதின அவராத்தான் இருக்க முடியும் என்று ஒரு சில வகுப்பார். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அவரு நாளாகம புஸ்தகத்தில் காணப்படுகிற யோய்தாவின் குமாரன் என்று சில வகுப்பார். இன்னும் பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாற்று ஆசிரியர் கர்த்தருடைய சமகாலத்தில் இருந்த ஜோசபஸ் சொல்லும் போது இது இதற்கு பின்பாக நடக்க போகிற ஒரு வகுப்பு காரியமாக இருக்கிறது, இது நடந்தேறாத ஒரு காரியம், நடக்க போகிற ஒரு காரியம், புதிதாக ஒரு சகரியா இருக்குவார் இப்படி அவர் பேசுறார். ஆனா இதற்கு நமக்கு வேதத்தில் ஆதாரம் கிடைக்கல. ஆனா நமக்கு பாலபாடம் என்ன? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அங்கே ஒன்றும் குறையிருக்காது. இப்ப நம்ம பார்க்கும்போது இதை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேவன் கொடுத்திருக்க வெளிச்சத்திலே சற்று உற்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் நாம பார்த்தோம். இது யாரா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிற இடத்துக்கு போறோம். நமக்கு பார்த்தோம் அந்த சம்பவம் பார்க்கும்போது இந்த மேத்தியு 23:35 சொன்னப்பட்ட விஷயம் பார்க்கும்போது அது எங்கதான் பேசப்பட்டிருக்குன்னு பாக்கிறோம்னா, அந்த 24 புஸ்தகத்தில் பேசப்பட்ட விஷயம். அப்போ அது ஒன்னு ஒத்து பார்க்கணும். இன்னொன்னு, இதற்கு இணையாக பேசப்பட்ட அதே வசனத்தை நம்ம மற்றொரு சுவிசேஷத்துல பார்க்கணும். அப்போ மற்றொரு சுவிசேஷத்துல லூக்கு சுவிசேஷத்துல அதை குறித்து பார்க்கும்போது 11:50 நாம பார்க்கிறோம் ஒரு காரியம்.
ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும்.
இங்க பெரகியாவின் குமாரன் சுவிசேஷம் லூக்கா சொல்றது இல்ல. அது மாத்திரமல்ல, இது இன்னொரு விஷயம் கூட நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க கம்ப்யூட்டர்ல கூட நம்ம பாக்குறோம், அந்த ஈஸ்வார்ட்ல பார்த்தோம்னா இந்த பெரேகியாவின் குமாரன் என்கிற வார்த்தை அடைப்புக்குள்ள இருக்குது. நமக்கு கிடைச்ச ஒரு சேர்க்கப்பட்ட வசனங்களுடைய அந்த லிஸ்ட் கூட என்ன சொல்லுதுன்னா, அது பெரேகியாவின் குமாரன் என்ற வார்த்தை அங்கே சேர்க்கப்பட்டிருக்குது. சோ கர்த்தர் பேசிட்டார், அதனுடைய சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. சோ இப்ப நம்ம முடிவுக்கு என்ன வரோம்னா, இந்த பெரேகியா கர்த்தருடைய வாயிலே தீர்க்க தரிசனமாக வந்திருக்கிற இந்த காரியம் யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், கண்டிப்பாக அது யோய்தாவின் குமாரனாகிய சகரியா. ஏன்னா எந்த காரியத்தை சம்பவித்ததாக கர்த்தர் பேசுகிறாரோ அந்த காரியம் எங்கே யாருக்கு சம்பவித்தது என்று பார்க்கிற பொழுது அது யோய்தாவின் குமாரனாகிய சகரியா என்று நாம புரிஞ்சுக்கிறோம். ஆம் அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்திலே 5 சகரியாக்களை முன்வைத்து அந்த 5 சகரியாக்களை நாம் பார்க்கிற பொழுது இங்கே யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவே இந்த நம்முடைய அன்பு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைக்கு சொந்தக்காரர் என்பது நமக்கு புரிகிறது. இரண்டாவது பார்க்கும்போது இது ஒரு ப்ரூஃப் நம்ம சொல்லிட்டோம். இந்த சேர்க்கப்பட்ட வசனம் ஒரு சுவிசேஷத்தில் பார்க்கிற விஷயம் மற்றொரு சுவிசேஷத்தில் பார்ப்பதில்லை. இதனுடைய அடிப்படையிலே நாம ஒரு காரியம் சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தூக்கம் வருதா? பசிக்குதா? சரி. அப்போ அடுத்து பார்க்கும்போது இவருடைய பேர் அர்த்தம் கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ சகரியாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? தேவன் நினைப்பூட்டுகிறார், தேவனுடைய நினைவு என்று ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் அதற்கு பெரேகியா என்று பார்க்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று பெயர். ஆனா யோய்தாய் நாம பார்க்கும்போது தேவன் அறிவார். அப்போ நம்ம ரெண்டையும் தொடர்புடைய பார்த்தோம்னா, தேவன் அறிகிற ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் சகரியாவில் வெளிப்படுகிறது. அன்பான சகோதரி சகோதரிகளை, நமக்கு தெரியும் சகரியா புஸ்தகம் முழுவதுமே என்னதான் பேசுங்க, வரப்போற காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த விதத்தில் இங்க நாம பார்க்கிறோம், இந்த சகரியா யோய்தாவின் குமாரனாகிய சகரியா என்ற முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போ ஏன் இந்த ஒரு காரியத்தை கவனிக்கணும்? எல்லாம் சரிதான், இந்த சப்ஜெக்டோட நோக்கம் என்ன? எதுக்கு இந்த சகரியா நாம பார்க்கணும்? நிறைய சத்தியம் கேட்டிருக்கிறோம், நிறைய வால்யூம் ஸ்டடிஸ் போகுது, ரெவலேஷன் போகுது, நம்முடைய சபைகளிலே அநேக அநேக சத்தியங்கள் போய்கொண்டே இருக்கிற பொழுது இந்த சகரியாவை பார்க்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன? நமக்கு ஒரு சிந்தனை வரலாம் இல்லைங்களா? அப்போ பாத்தீங்கன்னா, இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் அதிகமா பேசல, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனா ஒரு மூத்த சகோதரா இருக்கிற சகோதரர் கிராட்டன் கின்னஸ் அவர் ஒரு காரியத்தை அங்க பாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்தை குறித்து பேசும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பேசுகிற பொழுது ஒரு யுகத்தினுடைய முடிவு அங்கே சம்பவிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். முதலாம் யுகத்திலே இருக்கிற அந்த யூத யுகத்திலே அதனுடைய முடிவு குறித்து பேசுகிறார். அப்போ நமக்கு தெரியும், அது இணையாக இருக்கிற யுகங்கள், ரெண்டு யுகங்கள். அப்போ நாம இருக்கிறோம் சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாகத்தில். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் அந்த யுகத்தினுடைய முடிவை குறித்து சில காரியங்கள் பேசும்போது இந்த வார்த்தை சொல்றார். அப்போ இதே விஷயத்தை நாம பார்க்கும்போது, அது கண்டிப்பாக சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு குறித்து சில காரியங்கள் கூட கண்டிப்பா பேசணும். அப்போ சுவிசேஷ யுக முடிவு அப்படின்னா என்ன நடக்கணுங்க? நம்முடைய சபை தேர்ந்தெடுப்பு முடிவடைய வேண்டும், பாபிலோன் அழிவுக்கு வர வேண்டும். இது கண்டிப்பா நடக்க வேண்டிய விஷயம். ஆனா நாம இதை எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரிஞ்சிச்சு, தேவனுடைய அழைப்பு தெரிஞ்ச வெளியே வந்துட்டோம். இந்த அழைப்புல நம்ம அதிகமா பாதிச்ச விஷயம் என்ன? என் ஜனமே அவளை விட்டு வெளியே வா, அவளுக்கு ஏற்படும் வாதைகளில் நீ உட்படாத படிக்கு இல்லைங்களா? இப்ப நாம வெளியே வந்தது காரணம் என்ன? இந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுது? அப்போ இந்த அமைப்புல இருந்து நாம வெளியே வர்றதுக்கு காரணம் இந்த பாபிலோனுடைய பேப்பல், த கிறிஸ்டியன்டம், அவர்களுடைய அழிவு. இந்த அழிவு தான் நடக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சத்திய வசனங்கள் வழியா பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்கள் வழியா பார்க்கிறோம். ஆனா காத்திருக்கிறோம், நடந்துச்சு இன்னை வரைக்கும் நடக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ வசனங்கள் வழியாக, தீர்க்க தரிசனங்கள் வழியாக, நம்முடைய எதிர்பார்ப்புகள் வழியாக காத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது சம்பவமாக நிறைவேற வேண்டும் இல்லைங்களா? எந்த விஷயமே நிறைவேறணும் இல்லைங்களா? அப்போ இது நிறைவேறுகிற பொழுது தேவன் அவருடைய நினைப்பூட்டுதலிலே இங்கே வருகிறது, இந்த பாபிலோன் நிறைவுக்கு வர வேண்டும். அந்த நிறைவுக்கு வருகிற பொழுது அவர் ஒரு வகுப்பாரை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த ஒரு வகுப்பார் தான் சகரியா வகுப்பார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த யுகத்தின் முடிவு சமயத்திலே ஒரு வகுப்பாரை தான் உபயோகப்படுத்த இருக்கிறார். அந்த வகுப்பார் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சகரியா வகுப்பார் என்று பார்க்கிறோம். மீண்டும் பார்க்கிற பொழுது இரண்டாம் உலகத்தை அழிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு வகுப்பார் இந்த சகரியா வகுப்பார். ஆக சகரியா என்றாலே நமக்கு தெரியும், நினைப்பூட்டுதல், வரப்போகிற அழிவை குறித்து, வரப்போகிற நாசத்தை குறித்து, அது இல்லாது போவதை குறித்து, தீர்க்க தரிசன வழியாக பெற்றுக்கொண்ட அறிவின்படியாக, கற்றுக்கொண்ட ஞானத்தின்படியாக இவர்கள் அந்த அழிவை குறித்து சொல்லுகிற ஒரு வகுப்பாராக இருப்பார்கள். அங்கே நினைப்பூட்டுகிற, சுட்டிக்காட்டுகிற ஒரு காரியமாக தேவன் இவர்களை பயன்படுத்த இருக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தை கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் நல்ல பிரயோஜனமா இருக்கும். நம்ம திரும்பவும் போலாம், ரெண்டு நாளாகமும் 24:20.
சரியனாகிய யோய்தாவின்
இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறி
பாருங்க
கைவிடுவார்
என்றான். மூணு வசனம் படிச்சிருங்க.
அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான்.
அப்படியாக பார்க்கிறோம், இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை உற்று பார்க்கிற பொழுது முதல்ல பார்க்கிறோம் அந்த சகரியாவின் மேல என்ன நடக்குது, தேவனுடைய ஆவி இறங்குது. அடுத்து பார்க்கும்போது இவர் ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் மேல அந்த ஆவி இறங்குது. அவர் இந்த ஆவி கிடைச்ச உடனே என்ன பண்றாருங்க, ஜனத்துக்கு விரோதமாக காரியங்கள் பேசுறார். என்ன பேசுறாரு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பேசுறார். இப்போ அந்த வார்த்தைகளை பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவருக்கு எதிராக கட்டுப்பாடு பண்றாங்க, சதி ஆலோசனை பண்றாங்க. அது மாத்திரமல்ல அவங்கள அவரை கொல்றாங்க. எங்க கொல்றாங்க, ஆலயத்தின் பிரகாரத்தில். கர்த்தர் சொன்னார் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே. இந்த விஷயம் ஆலய பிரகாரத்திலே கொல்லப்படுகிற சம்பவமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யோய்தா தனக்கு செய்த தயையை மறந்து. சோ இதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த யுகத்தில் கொண்டு வந்துட்டோம்னா, நமக்கு நம்ம எடுத்து பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல இந்த ஆவி யாருக்கு இறங்குது? இன்னைக்கு யாருங்க தேவனுடைய ஆவி வாங்கியிருக்கிறோம்? ஆமா, சத்தியம் வாங்கியிருக்கிற நமக்கு மட்டுமே. ஒவ்வொருவரும் அப்பா என்னுடைய சித்தம் இல்ல, உங்க சித்தம் செய்யறன்னு யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு உண்மையா தங்களை தத்து கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆவி கிடைக்குது. இங்க முதல்ல சகரியாவுக்கு என்ன நடக்குது, தேவனுடைய ஆவி இறங்குது. அதே போல ஆவி வாங்கப்பட்ட ஒரு வகுப்பாராக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்களா, அவர் யாரா இருக்காருங்க, ஒரு ஆசாரியன். நாம கூட யாருங்க, தேவனுடைய ஊழியம் செய்துட்டு நம்ம யாருங்க, கண்டிப்பா. சோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஆசாரியா இருக்கிற அவங்களுக்கு தான் இந்த ஆவி கிடைச்சிருக்கவங்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா இவங்க என்ன பண்றாங்க, ஜனத்துக்கு விரோதமாக சத்தியம் சொல்றாங்க. புதுசா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்றைக்கு காலையில சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் ரொம்ப அழகா சொன்னாங்க, மரண ஒப்பந்தம் இல்லைங்களா, ரொம்ப அழகான வார்த்தை சொன்னாங்க சகோதரர் ராயப்பனுக்கு, நன்றி. அப்போ மரண ஒப்பந்தக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சில காரியங்கள் உங்களுக்கு அது கசப்பாக கூட தோன்றலாம், ஆனால் பரவாயில்லை, உண்மை அதுதான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, சத்தியம் வாங்கி அந்த சத்தியம் புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம் இப்ப என்ன பண்ணும், பிரகாசிக்கணும். பிரகாசிக்கும் போது யாருக்கு எதிரா போகுது, இருட்டுக்கு எதிரா போகுது. இருட்டு யாரு, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முழுமையமான அறியாமையில் கிடைக்கிற சகோதரர்கள் அவ்வளவுதான், அவங்களுக்கு எதிராக தான், ஜனத்துக்கு விரோதமா தான் நம்ம என்ன பண்றோம், சத்தியம் சொல்றோம். தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு, யுகங்களை குறித்த காரியம் எப்படி இருக்கு, நீங்கள் சார்ந்திருக்க சபைகளை குறித்த காரியம் எப்படி இருக்கு, எதிர்கிறிஸ்து இப்படி இருக்கு, நீங்க நினைச்சிருக்க நரகம் அல்ல. இப்படி ஜனங்க சிந்திக்கிறதுக்கு எதிரா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆவி வாங்குறோம், இப்போ சத்தியம் சொல்றோம். சத்தியம் சொல்லும் போது என்ன ஆகுதுங்க, பகைக்கப்படுகிற ஒரு காரியத்திற்குள்ள கடந்து போறோம். அது சபையில கூட உலகத்தில் கூட, எங்கெல்லாம் சத்தியம் போகுதோ அங்க சத்தியம் செய்யற ஒரே வேலை என்னன்னா வெட்டி எடுக்கும், அவ்வளவுதான், பிரிக்கும். அந்த காரியத்தை சத்தியம் தெளிவா செய்யும். அப்போ இப்ப நாம சத்தியம் செய்யும் போது பாக்குறோம், சகரியாவுக்கு எதிராக அவர்கள் கட்டுப்பாடு பண்ணி. நம்முடைய வேத மாணவர்களை குறித்து உலக கிறிஸ்தவ சகோதரின் ஒரு எண்ணம் என்னங்க தெரியுமா? கல்ட் மூமெண்ட் இல்லைங்களா? அது தள்ளப்பட்ட, நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைன்னு சொல்றோம், அவங்க தள்ளப்பட்ட சபைன்னு சொல்றாங்க. சோ உலகம் இப்ப என்ன பண்ணுதுங்க, அவருக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி சதி ஆலோசனை, இங்கிலீஷ் நல்ல வார்த்தை பிளாட். அப்போ அந்த கட்டுப்பாடு பண்ணுகிற விஷயம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆவி வாங்கினவருக்கும், இன்றைக்கு ஒவ்வொரு சத்தியம் சொல்றவருக்கும் இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல ஃபாலோ அப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா கேட்டுறாங்களா? ஏதோ ஒரு விதத்துல எப்படியாவது இடைஞ்சல் பண்ணலாம், அட்லீஸ்ட் போற ஒருத்தரையாவது போகாம பண்ணலாம், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ அது மாத்திரம் இல்ல, அப்படி போயிட்டு இப்ப என்ன ஆகுதுங்க, அன்பு கர்த்தருக்கு நடந்த விஷயம் அது. முத வாரம் ஓசன்னா, அடுத்த வாரம் இவன் ரத்தத்தின் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். அப்போ சிலருக்கு பாக்குறோம், அவங்க கூட எப்படிதான் இருந்தாங்க, ஈஸியா நடக்கல. சோ எதிராக கட்டுப்பாடு பண்ண வேண்டிய விஷயம் நடக்குது. இன்றைக்கு நாம கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அந்த வகுப்பாரிடத்திலிருந்து எதிராக்கப்பட்டு, நமக்கு எதிராக கட்டுப்பாடு பண்ணுகிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது மிக நிதர்சனமான உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து பார்க்கிறோம் ஏன் இவங்க கொலை செய்யறாங்க. யோய்தா தனக்கு செய்த தயையை எண்ணாமல். யாருங்க இந்த யோய்தா? பிரதான ஆசாரியன். இப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் யாருங்க? அன்பு கர்த்தர். ஏன்னா இந்த 2000 வருஷமா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் முழுதும் யாரை கொண்டிருக்குதுங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை தாங்கி அந்த பெயரை நிமித்தமாக கிடைத்திருக்கிற அநேக அனுகூலங்களை பெற்றுக் கொண்டு இன்றைக்கு இருக்க ஒவ்வொரு வாய்ப்பும் எதனால வந்துச்சுங்க? தன்னுடைய சபையாக இருந்த கலையாக மாறாத வரைக்கும் தன்னுடைய சபையாக தொடங்கி கலையானாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தயை அவங்க என்ன பண்றாங்க? மறந்து. இந்த மறந்துதான் சகரியா வாங்க கொள்றாங்க பாக்குறோம். சோ இப்படி மிக அதிகமான காரியங்கள் குறித்து கிறிஸ்தவ சபைகள் இங்க செய்யறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ நாம பார்த்தோம்னா இன்னும் சில விஷயத்தை நாம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் திரும்ப படிங்க, 23:35.
நீதிமானாகிய
ஆபேல். இந்த ஆபேல் வகுப்பாருக்கும் சகரியா வகுப்பாருக்கும் ஒரு தொடர்பு என்னன்னா, இவர்கள் நீதிமான்கள். போதும் சிஸ்டர். அப்ப நீதிமானாக இருக்கிற ஒரு காரியம், யாருங்க இன்னைக்கு நீதிமான்? சந்தேகம் இருக்கா? யார் தான் நீதிமான்? நம்ம கிட்ட நீதி கம்மி தான் இருந்தா கூட நம்ம யார் தான்? கண்டிப்பா நீதிமான். அப்படித்தான் நம்மளை தேவன் பாக்குறார். அவர் நீதிமானா பார்க்கல, நமக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பும் நிச்சயமா இல்ல. சோ நீதிமான் வகுப்பு, எப்படித்தான் நம்ம நீதிமன் ஆயிட்டோம்? ரோமர் புஸ்தகம் 5:9.
இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே
ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட ஒரு குரூப் நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அடிப்படை சத்தியங்களுக்கு முன்பாக நீங்கள் வருவதற்கு முன்பு ஈடுபலி தெரியுமா, ரான்சம் தெரியுமா? சோ அந்த ரான்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாசு மறுவற்ற அந்த கல்வாரி ரத்தத்தினாலே நாம் இப்ப என்ன ஆக்கப்படுறோம், அதன் பேரில் வைக்கிற விசுவாசம். அதிலே 1 வசனம் பாருங்க, ரோமர் 5:1.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம்.
அந்த விசுவாசத்தினாலே, அந்த ரத்தத்தின் பேரிலே ஏற்பட்டிருக்கிறதான விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே நாம் இப்ப யாருங்க? அப்ப நீதிமானாகிய அந்த சகரியா நீதிமான்களா இருக்கிற நாம். அடுத்து பார்த்தோம்னா அதற்கு இணையான வசனத்தை லூக்கில் பார்க்கும்போது வேறொரு காரியம். லூக்கு 11:51 பாருங்க,
ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய ரத்த பலியும்.
சகல தீர்க்கதரிசிகளின் ரத்தம். இன்னைக்கு நாம தீர்க்கதரிசியா? ஏதோ கொஞ்சம் பேருங்கிறீங்களா? இல்ல, நாமெல்லாம் யார்தான்? நோபாயை போல வாழுகின்ற தீர்க்க தரிசிகள், வாழ்ந்து காட்டுகிற தீர்க்க தரிசிகள் நாம் இன்றைக்கு. வரப்போகிற அந்த மேலான இக்கட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் வாழ்ந்து காட்டுகிறோம் இன்றைக்கு. நீதியின் வாழ்க்கை, சத்தியத்தின் வாழ்க்கை, வரப்போகிற மூன்றாம் உலகத்தினுடைய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டவர்களாக, தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் என் அன்பான சகோதரர், எப்படித்தான் இந்த தீர்க்க தரிசனம் போச்சு? ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதாக நாம் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசன விளைவு என்ன. அன்பு கர்த்தர் எப்படி மரிச்சார்? மரணத்திற்கு ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மரணம். ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கு அநேக தீர்க்கதரிசிகளின் ரத்த பழி என்கிற பொழுது ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மரணம். முதலிலே அன்பு கர்த்தர் தலைக்கு, பின்பு நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருக்கு. சிலுவைகளை அடிந்து கொல்லப்படுகிற அந்த அப்போஸ்தலரை பார்க்கிறோம். 54 பிலிப்ப கொள்றாங்க, 60 அந்திரேயாவை கொள்றாங்க, 61 சீமோனை கொள்றாங்க, 68 பேதுருவை கொள்றாங்க, மீண்டும் பார்க்கிற போது 72 யூதா ததேசுவை சிலுவையில அடித்துக் கொள்கிறார்கள். அவர் மாத்திரமல்ல, பர்த்தலோமியும் கூட, எந்த வருஷம் நமக்கு தெரியல, அவரும் கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, மீண்டும் சிலரை குறித்து பார்க்கும் பொழுது கல்லால் இருந்து ரத்தம் சிந்தப்பட்டு கடைசி சித்தம் அந்த ரத்தம் போகிற வரைக்கும் கற்களாலே எரியப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். சின்ன யாக்கோபு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஸ்டீபன் இவர்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள்? அங்கே ரத்தம் சிந்தப்படுவதற்காக ஏதுவாக கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறார்கள். என்ன சகோதரர்களே, இன்னும் பார்க்கிற பொழுது சிரச்சேதம் செய்யப்பட்டு பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறார்கள். யாக்கோபு இன்னும் பார்த்தீங்கன்னா 67 பவுல். ஆக ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஏதுவான அங்கு ஒரு வாழ்க்கையின் முடிவு. இங்க நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அங்கே ரத்தத்தினுடைய காரியங்கள். முதலிலே பார்க்கிறோம் அன்பு கர்த்தர், அதற்கு பின்பாக அவருடைய பாத சுவடுகளை தாங்கி நடக்கிற, அவரை போல ஜீவிக்க முயற்சிக்கிற, அவராகவே மாற முயற்சிக்கிற, மனவாட்டியாக முயற்சிக்கிற, சபையாக முயற்சிக்கிற அந்த ஒரு வகுப்பாருக்கு இதே வாய்ப்பு போகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வசனம் பார்க்கலாம். எபிரேயர் புத்தகத்தில் பவுல் ரொம்ப அழகா சொல்றார், 13:12 பார்க்கும்போது,
அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
முதலிலே கர்த்தர். அடுத்த வசனம் படிங்க.
கட்டப்பட்டிருக்கிறவர்களோட
13:12 படிச்சிட்டீங்க, 13:13
ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவுள்.
பாருங்க, அவரிடத்திற்கு புறப்பட்டு போவது நமக்கு, நாம் வகுப்பாராய் இருக்கிற நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற, தீர்க்கதரிசிகளாக்கப்பட்டிருக்கிற, அவருடைய பின்னடியார்களாக இருக்கிற சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வகுப்பார். ஆக முதலிலே கர்த்தர், பின்பதாக அவருடைய பாதத்திலே இருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. பெரியமார்களே, ஆக நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை நம்ம திரும்பி பார்க்கலாம் இன்னொரு முறை. 4 புத்தகத்தில் சொன்ன காரியத்தை அப்படியே பார்க்கும்போது இது எங்க நடக்குது நம்ம பார்க்கிறோம். 23:35 திரும்ப படிங்க. மத்தேயு 23:35,
நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய
இங்க மத்தேயு சுவிசேஷத்துல தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே, அதே வசனத்தை லூக்ல பாருங்க, 11:50,
ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும்.
வித்தியாசம் புரிஞ்சுங்களா? மேல பார்த்தோம் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் ஒரு தொடக்கம் ஒரு முடிவு, இங்க பாக்குறோம் பலிபீடத்திற்கும். என்னங்க பலிபீடம்? பலிபீடம் ஒரு பலியை ஒப்பு கொடுக்கிற இடம். அந்த பலிபீடத்திலே மரணம் சம்பவிக்கிறது, தேவாலயத்திலே அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறது. நம்முடைய பலிபீடம் எங்க தொடங்கிச்சுங்க? நம்முடைய உடன்படிக்கையிலே. ஆக பலிபீடத்திலே உடன்படிக்கையிலே தொடங்குகிற காரியம் தேவாலயத்திற்கு செல்லுகிற வரை பார்த்தனா பழைய அந்த ஏற்பாட்டிலே ஆலய பிரகாரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க பலிபீடத்திலே உடன்படிக்கையிலே தொடங்குகிற இந்த காரியம் தேவாலயம் வரைக்கு. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து யாருங்க ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பண்ணா? இந்த மீட்பின் திட்டத்தில் முதலாவது உடன்படிக்கை யார் செஞ்சாங்க? யோர்தான்லே. அப்பா இதோ வர்றேன், என்னுடைய சித்தம் இல்ல மாறாக உங்கள் சித்தம். அந்த உடன்படிக்கைக்குள்ள யோர்தான்லே முதலிலே பிரவேசித்த அன்பு கர்த்தரை இங்க ஆபேல் அடையாளப்படுத்துறார். நாம யோசிக்கணும், ஆபேல் எதுக்கு கொண்டாருங்க? காயின் ரெண்டு பேரும் பலி செலுத்துறாங்க, ரெண்டு பேரும் பாவிலையும் பார்வையிலையும் ஓகே. ஆனா ஒரு பலி அங்கீகரிக்கப்படுகிறது, மற்றொரு பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்பட்டதை கண்டபொழுது இவருக்கு பிடிக்கவில்லை, முகநாடி வேறுபடுகிறது இல்லையா? பிடிக்காத ஒரு காரணம், அவருடையது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே என்னுடைய முகநாடி வேறுபட்டிருக்கிறது. பொறாமையிலே கொல்லப்படுகிற காரியம் கர்த்தர் கூட அதே நடந்துச்சு. யாருங்க கொண்டா? அவருடைய சகோதரர்கள், அவருடைய சொந்த வீடு, அவங்க தான் என்ன பண்றாங்க? கொல்றாங்க. சோ ஆபேல் இங்க நம்ம பார்க்கிறோம் யாரை அடையாளப்படுத்துகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். பாத்தீங்கன்னா அந்த முதலில் உடன்படிக்கை செய்து பின்பு யார் உடன்படிக்கை பண்ணாங்க? நாம். ஆக அப்போஸ்தலர் தொடங்கி இன்று வரைக்கும் நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு அவருடைய திட்டங்களுக்கு இசைவாக, சத்தியங்களுக்கு இசைவாக வாழுகிறோம். எங்களுடைய எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எல்லாம் புதிதாயின. புதிய சிசின என்னங்க? பழசெல்லாம் என்னங்க? எல்லாம் போடுங்க. எவ்வளவு எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்களோ எல்லாம் போடுங்க. அந்த எல்லாம் புதுசா இருந்தா நம்ம யாரு? புதிய சிருஷ்டி. சோ இந்த உடன்படிக்கைக்குள்ளாக போன கர்த்தர் தொடங்கி இன்றைய வரைக்கும் இன்றைக்கு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் கூட இந்த ஒரு வகுப்புல வராங்க. பிரியமான, நீங்க நினைக்கலாம் எப்படி சாத்தியம்? இவ்வளவு காலமாக ஜீவித்த மூத்த சகோதரர் பலர் காத்திருக்க, பிரயாசப்பட, முயற்சி செய்ய அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் நமக்கு எப்படி? காலங்கள் அவருடைய அன்பான சகோதரர்களே, அவர் தான் அழைத்தார் இல்லைங்களா? சோ அந்த ஒரு வாய்ப்பை போகும்போது ஆபேல் டு சகரியா, ஏ டு செட், ஒன்றிலே தொடங்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தொடங்கி எங்க முடிக்கிறார்? இப்போ சகரியாவின் ரத்தத்திலே முடிக்கிறார். யார் இந்த சகரியா? இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, சகரியா சகரியா சகரியா, ஓகே, யார் இந்த சகரியா? நம்ம பார்க்கணும் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆறாம் அதிகாரத்திலே அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 6:11.
அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றையும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும்.
பாத்தீங்கன்னா தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களின், அதாவது தங்களுடைய உடன் பணிவிடைக்காரர், தங்களுடைய சகோதரர், இவர்களுடைய தொகை நிறைவேறுதல், முடித்து வைக்க போற ஒரு வகுப்பார், பாத அங்கங்கள் கூட கிடையாது, அந்த டிப் இறுதியிலே தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்தி இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற மலைபோல் முன்னு நிற்கிற அந்த போப் சிஸ்டம் இன்னும் தீர்க்கதரிசனம் நிறைய நிறைவேற காத்திருக்கிறது. அதிகாரம் வாங்க வேண்டும், அதிகாரம் வேண்டி அந்த அதிகாரம் கிடைத்த பின்பதாக உலகெங்கும் ஆட்சிக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அந்த நாமம் தரிக்கப்படாதவர்களுக்கு வாங்கவும் விற்கவும் கூடாத காலம் வர வேண்டும். இந்த கால பாகத்திலே தேவனுடைய மகா உன்னதமான சத்தியங்களை நீங்கள் தேவனுடைய சபை என்று உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாறாக தேவனுக்கு எதிராக நிற்கிற எதிர்கிறிஸ்து சபைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகுப்பார், இரண்டாம் யுகத்தினை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிற அந்த ஒரு வகுப்பார், தாங்கள் உயிரை துச்சமாக மதித்து மரிப்பதற்கு தயாராக இருக்கிற அந்த ஒரு வகுப்பார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் அதே வாய்ப்பின்றைக்கு. ஆக மிகப்பெரிய இந்த ஒரு காரியத்தை கொண்டு போய் சேர்த்து துணிவுடன் கர்த்தருடைய நாட்கள் குறித்தாக அது முடிவடைய போற காரியங்கள் குறித்தாக பேசுகிற ஒரு வகுப்பாராய் இருக்கிறார்கள் இந்த சகரியா வகுப்பார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நின்று கொண்டு, இதோ விரியன் பாம்பு குட்டிகளே, நாம் கூட சொல்லுவோம் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளே என்று சொல்லி, ஆக அந்த ஒரு வகுப்பார் இந்த சகரியா வகுப்பார். அன்பான சகோதரி சகோதரிகளே, இதை நாம் பார்க்கிற பொழுது ஓவரால் மந்த்லி சகோதரி எழுதுறாங்க, இது யுகத்தை முடித்து வைக்கிற ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலையை குறித்து யோசிக்க வேண்டும். தயாராக இருக்கிறோமா? நிச்சயமாக தயாராக வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆக பாபிலோனின் முடிவுக்கு, இரண்டாவது யுகத்தின் முடிவிற்கு, சுவிசேஷ யுகத்தின் முடிவிற்கு அச்சாரமாக தங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே இந்த ஒரு வகுப்பிற்கு செல்கிறது. அன்பான சகோதரி சகோதரிகளே, காலம் மிக கொடிதாயிருக்கிறது, எவ்வளவு நாட்கள் செல்லும் தெரியவில்லை. ஆனால் இந்த வாய்ப்பு நாளை நமக்கு வருமையானால் எத்தனை சதவீதம் பேர் நம்மிலே தயாராக இருக்கிறோம்? நிச்சயமாக யோசிக்க வேண்டும். வாரம் ஒரு முறை, வாரம் இருமுறை, வாரம் மூன்று முறை வகுப்புகள், அதுவேறு. எவ்வளவு தேர்ந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய மனுஷன் சகலத்திலும் தேறினவனாக இருக்கிறதற்காக வசனம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது யோசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நிழல பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய கற்பனையை மீறுகிறது என்ன? நாம சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு எந்த சபைக்கு போறேன்னு சொன்னா மென்னு முழுங்காம பேசுறோம். நல்லா யோசிக்கணும். நம்ம போயிட்டு இருந்த சபையில இப்ப எங்க போறீங்க? அதுவா பிரதர், அதுங்க சிஸ்டர், அதாவது அநேகரிலிருந்து புறப்படுகிற வசனம் இது, சொல்லுவதற்கு தயாரா? யோசிக்க வேண்டிய விஷயம் அன்பு சகோதரர்களே, நாம் அறுவடை பணி கூட நாம் யார் என்று சொல்லிக்கொண்டு செய்வதில்லை, முடிவதில்லை, தந்திரமாக, அதுவே வசனம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்திலே, நான் இவ்விதமான ஒரு காரியத்திற்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன், எனக்குள்ளாக புதிய சிருஷ்டி ஊன்றப்பட்டிருக்கிறது, வளர்கிறது, கர்த்தரை போலாக நான் வளர்க்கப்பட்டு வருகிறேன், எவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் தைரியமாக இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய விஷயம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆக மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு முன்பாக, சகரியாக்களாக மாற வேண்டிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிகப்பெரிய அந்த காரியத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது இது நிச்சயமாக நடக்கும். சந்தேகம் வரலாம், என்ன பத இவ்வளவு பேசுறீங்க, நிச்சயமா ஏதோ கனவுல மதக்கிற மாதிரி இருக்கு, கொல்றதா? பக்கத்து வீட்டுக்காரர் கூட இன்னும் பாய்க்கலையே, வரும், வரணும். சாட்சி சொன்னீங்கன்னா, தீர்க்கதரிசியா இருந்தீங்கன்னா, நீதிமானா இருந்தீங்கன்னா, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையே இருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வாய்ப்பு வரும். சற்று நேரத்துக்கு முன்பாக சகோதரர் பேசினார், கோதுமை களை, நான் அப்படி சொல்லவில்லை, கோதுமை பதர், ஒரே செடியில, ஒரே ஊற்றிலே, ஒரே ரத்தத்திலே, ஒரே தண்ணியிலே வளர்கிற ஒரே செடியில் இருந்து இவருடைய ரெண்டு வகுப்பார். நம்மிலே நாம் எல்லாம் ஒரே சத்தியம் வாங்குறோம், ஒரே விதமாய் போதிக்கப்படுகிறோம். ஆனால் வளர்ந்து 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 வருகிற பொழுது, முதிர்வடையும் பொழுது, சிலது மணிகள், சிலது மணிகள் போல தோற்றமடைகிற பதர்கள். நாம் யார்? இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்க வேண்டிய கேள்வி. ஆக அந்த ஒரு கோதுமை மணி வகுப்பாராய் இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த ஒரு சகரியாக மாற்றப்பட முடியும். இதை குறித்து மேல்நாட்டிலே வேற இரண்டு சகோதரர்கள் பேசுறாங்க. இந்த காரியம், இந்த சகரியாவின் ரத்தம் ஒருவேளை திரள் கூட்டத்திற்கு ஏன் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது? ரெண்டு லெட்டர் அவங்க போடுறாங்க, கடைசியா படிச்சுட்டு நாம கூட அப்படிதான் யோசிச்சோம், சப்ஜெக்ட் தப்பா பிரிப்பேர் பண்ணிட்டு போட்டுக்குது. ஏன்னா சகோதரர் எங்கேயுமே பேசல, நம்ம முயற்சி பண்ணி, ஏன்னா இருக்கிறத சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போச்சுதான் தேவனுக்கு உண்டாக உத்தமன். கண்டபடி சொல்லிட்டா வாய்ப்பு இல்ல. அப்போ ஒருவேளை தவறு வந்துருச்சோ நினைச்சு பார்க்கும் போது அந்த ரெண்டு லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் பிரதி எழுதுறார், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சேர்த்தான், ஆனா ஒண்ணு, தேவன் நீதிமான்களோட ரத்தத்தை தான் ஏத்துக்கிறார். இவங்க தவறி போனவங்க, இவங்க இழந்து போனவங்க, இவங்க வழி விலகி போனவங்க, தங்களுடைய வைராக்கியத்தை காட்டாதவங்க, இவங்களுடைய ரத்தத்தை எப்படி சேர்க்க முடியும்? சோ சகரியாவின் ரத்தம் சபை வகுப்பிலே இருந்து கடைசியாக்கப்படுகிற ஒரு வகுப்பார். ஆக அந்த ஒரு வகுப்பாக தான் இந்த காரியம் போது நாம் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அது குறித்து வசனங்கள் மேத்தியு 24:9 பார்க்கிறோம், நீங்க படிக்கலாம். மேத்தியு மார்க்ல பார்க்கலாம், லூக்ல பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு படிங்க.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அன்றையும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள்.
அவர்களை கொலை செய்வார்கள். ஆனா லூக்ல படிங்க 21:16.
பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள்.
சிலரை கொலை செய்வார்கள். இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ரொம்ப சிலருக்கு. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு, சபையாருக்கு வந்துச்சு, ஸ்தேபானுக்கு வந்துச்சு, பவுலுக்கு வந்துச்சு. ஏன் அது ரெண்டு வசனம் மேல படிங்க, 21:13 பாருங்க.
ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும்.
அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த தொகை நிறைவேறணும், அது சாட்சியா இருக்கணும். இந்த ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போகணும். மலை போல் இருக்கிற போப் சிஸ்டம் சற்றேறக்குறைய 272 கோடி பேர்களை அங்கமாக வைத்திருக்கிற பேப்பல் அமைப்பு, அதோடு இணைந்திருக்கிற புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள், அதற்கு துணை செய்கிற அரசாங்கங்கள், இது முன்பாக நிற்கும் பொழுது நீங்க கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி கொலை செய்வது தாங்கள் சார்ந்திருக்கிற சபைக்கு, தேவனுடைய உண்மையான சபை என்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அந்த சபைக்கு தொண்டு செய்வதாக அந்த ஒரு மிகப்பெரிய காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஏன் எப்படிதான் சொல்லுவாங்க, வசனம் படிங்க. யோவான் 16:2 பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார்,
அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும்.
தேவனுக்கு தொண்டு செய்வதாக கருதி கொண்டு உங்களை கொல்லுவார்கள். அன்னைக்கு கூட அப்படிதான் பண்ணாங்க இல்லீங்களா. பவுல் எதுக்கொண்டாங்க, நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக. ஸ்தேவான் எதுக்கொண்டாங்க, நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக. கர்த்தர் எதுக்கொண்டாங்க, தேவதூஷணம் பண்ணுகிறான். அதே ஒரு காரியம் இந்த வகுப்பாரு கூட வரும். ஏன் இதை செய்யறாங்க அப்படி பார்க்கும்போது, நாளாகமத்தில் பார்த்தோம், யோய்தா தனக்கு செய்த தயையை நினையாமற் போனபடியினால். அப்போ 24:22 நம்ம பார்க்கிறோம், யோய்தா யார், பிரதான ஆசாரியார். அந்த பிரதான ஆசாரியாக ஏற்கனவே சொல்ல விதமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு செய்திருக்கிற, கிறிஸ்துவ அரசாங்களுக்கு செய்திருக்கிற பல காரியங்களையும் அவர்கள் மறந்து, பல கிருபைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் மறந்து என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வாங்க. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் அங்கே பார்க்கிறோம் காயின் அதே சிந்தை. ரெண்டு விதமான சிந்தனைகள் அதை கூட படிக்க முடியும். ஒன்று யோவான்ல அப்போஸ்தலன் சொல்கிற பொழுது 3:12 பார்க்கிறோம் ஒரு காரியம். ஒன்று யோவான்,
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் என் நிமித்தம் அவனை கொலை செய்தான், எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவருமாய் இருந்ததின் நிமித்தம் தானே.
அன்பு சகோதரமே, தன் கிரியை பொல்லாதவையாகியும் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு பேட்டி போச்சு, மூக்குல விரல ஓட்டு இழுக்கும்போது தாதாபா ஆயிட்டாங்க. இது எப்படி, அது எப்படி, நிறைய கேட்கும்போது அவங்களுடைய சிந்தனை எப்படிங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம். இவங்களுக்கு தங்களுடைய கிரியை பொல்லாதது என்று புலப்படும், அதே சமயத்தில் நம்முடைய கிரியை நீதி உள்ளது என்று புலப்படும். இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள போறதுனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொலை செய்யப்படுவார்கள் பார்க்கிறோம். சோ கிரியைகள் நிமித்தமாக அந்த காரியங்கள் நடக்கிறது. இன்னும் பார்த்தனா இந்த நிலையில நாம நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்பத, எல்லாரையும் சிலுவையில் அடிச்சிருவாங்களா, பயமா இருக்கா, என்ன வரும் சத்தியம் சொல்லிட்டோம்னா பயப்படுது. ஏன்னா நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம அசௌகரியங்களை பொறுத்துக்கிறோம். பாட அப்புறம், பாட பத்தி நம்ம பேசல, டாய்லெட்ல தண்ணி இல்லைன்னா எத்தனை பேர்ட்ட போய் சொல்றோம், பிதா தண்ணி வரல, சிஸ்டர் தண்ணி வரல, சோப் போட்டேன், தண்ணி வரல, என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ், சாப்பாடு சரியில்ல, பாருங்க ஒரே சூடு. நேத்து கூட நான் கூட அப்படித்தான், ஒரே சூடு, என்ன பண்றது? பாடல பாட பத்தி நம்ம பேசல, அசௌகரியங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிற நமக்கு நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் இருந்து கண்டிப்பா ரிஸ்க் தான். எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இங்க இருக்க முடியுதுல, குறிப்பா நாங்க ஊட்டி கோத்தகிரி சகோதரர்லாம் ரொம்ப சிரமம் தான். ஆனா அசௌகரியத்தை தாங்காம இருக்கிற நாம கல்லால் அடிக்கப்படவோ, சிலுவையில் அடிக்கப்படவோ, வாளால் வெட்டப்படவோ ரெடி? நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களை கேளுங்க போதும். ஓகே, சோ இந்த ஒரு வாய்ப்பு கடந்து எப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கணும், அதை குறித்து பவுல் பேசும்போது பிலிப்பியர் புத்தகத்தில் 3:10 பார்க்கிறோம்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி.
போதும் சிஸ்டர், மரணத்துக்கு ஒப்பான மரணம் அவ்வளவுதான். வெப்சர்ல நம்ம போய் அந்த டிக்ஷனரியில ஒரு கன்சல்ட் பண்ணும் போது அங்கே பேசப்படுது ஹேவிங் எ சிமிலர் மேனர், ஒரே ரீதியான ஒரு மரணம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, இங்கிலீஷ் புக்கு தான் படிக்கலாம், வாய்ப்பு இருக்கா? அதே வசனம் படிங்க, பிலிப் 3:10 நான் படிக்குமா? ஓகே.
I want to know Christ and the power of the resurrection and the fellowship of sharing in suffering, become like him is death.
Because conformable unto his death in iruka,
becoming like him in his death.
Thank you. Being made conformable unto his death. Death illaya appo and the conformable namakku poiittu nama paathiradha artha enna na avarudaiya maranathukku isaivana maranam sumorpho. Appo என்னன்னா சிலுவையிலே மரணிக்கிறது அவசியம் இல்லை. இந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு தரதில்லை, ஆனா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம், கர்த்தரை போல ஒரு பலியின் மரணம், எ சாக்ரிஃபைஷியல் டெத். தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய ஊழியத்திற்காக மரிக்கிற ஒரு மரணம். இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா, வி மஸ்ட் டை நாட் இன் கிராஸ் பட் வி மஸ்ட் லே டவுன் அவர் லைஃப் இன் டு இஸ் சர்வீஸ். நம்ம கடந்த நாட்கள்ல ஒரு மரணத்தை சந்திச்சோம், நமக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய ஊழியத்திலே அங்கீகரிப்பதற்கு ஏதுவான ஒரு மரணம், அந்த மரணத்தினுடைய விதங்கள் பார்க்கிற பொழுது அது தேவன் அங்கீகரித்திருக்கிற ஒரு மரணம், அதை போன்ற ஒரு மரணம் அங்கே அவசியமா இருக்கு. டைம் ஆயிச்சா? இப்போ எவ்வளவு டைம் இருக்கு? 10 நிமிஷம் எடுக்கலாமா? ஓகே. அப்போ அந்த இசைவான ஒரு மரணம் அங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா, இதற்கு சில தகுதிகள் கூட அவசியம் இருக்கு. நீதிமான்களா இருக்கணும், தீர்க்கதரிசிகளா இருக்கணும், சபை வகுப்பை முடித்து வைக்க போகிற ஒரு வகுப்பாராக இருக்கணும், இன்னும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் போது அதற்கு வேறொரு காரணம் மிக அவசியமா இருக்குது. நம்ம அன்பு கர்த்தர் ஒரு ஊமையில பேசுவார், அந்த ஊமையில சொல்லும் போது லூக்கு 20 அதை படிங்க, 20:14 அந்த திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு ஊமை.
தோட்டக்காரர் அவனை கண்ட போது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும் படிக்கு.
இவன் சுதந்திரவாளி, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரமாக்கப்படுகிற ஒரு வகுப்பாருக்கு தான் இந்த வாய்ப்பு போகும். தங்களுடைய ஜீவனிலே அவங்க தகுதி அடைந்தவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு சில வருஷம், சிலருக்கு பல வருஷம், பார்க்கிற யோவானுக்கு அநேக வருஷங்கள், ஆனால் ததேசுக்கு, மன்னிக்கவும், யூதாவுக்கு ஸ்டீபனுக்கு ரொம்ப குறைவான வருஷம். இப்படி அவருடைய காரியங்களை முழுமையுமாக கற்றுக்கொண்ட தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்ட காரியங்களை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற நீதிமான்களாக இருக்க வேண்டும், தாங்கள் பெற்றுக்கொண்டதை குறித்து யாவருக்கும் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும், உத்தமமான ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், அந்த ஊழியத்திலே மறிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆக ஆபேல் முதல் இரத்த சாட்சியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின அன்பு கர்த்தர்க்கு குறிக்கிறார். சகரியாவின் இரத்தம் கடைசி மணித்துளிகளிலே இந்த யுகத்தினுடைய முடிவிலே அநேகத்தை கற்றுக்கொண்டு உலகத்திற்கு தாங்கள் பெற்றிருக்கிற சத்தியங்களை, யுகங்களை குறித்த காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை, முடிவை குறித்து அறிவிக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக, உயிரை துச்சமாக நினைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பிற்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, காலம் மிக குறியதாக இருக்கிறது. ஒரு ஸ்டீஃபனாக மாற வேண்டும், ஒரு பவுலாக மாற வேண்டும், எவ்வளவு தைரியம் காட்டினார்கள் நாம் பார்க்கணும். அப்போஸ்தல பணிகளை நாம பார்க்கிறோம். அங்கே ஸ்டீஃபன் ஸ்தேவான் தன்னுடைய உரையை தொடங்குகிற பொழுது அபிரகாமிலே தொடங்கி கொலை செய்யப்படுகிற கர்த்தர் வரைக்கும் பேசுகிறார். நீங்க வீட்டில் போய் அந்த மூன்றாவது அதிகாரத்தை முழுவதுமாக படிக்கலாம். மீண்டும் பார்க்கிறோம், பவுல் மிக தெளிவான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எதை குறித்து சிந்திக்கிறார்களோ அங்கே தொடங்கி, அபிரகாமிலே தொடங்கி கர்த்தர் வரைக்கும் தன் வரைக்கும் அவர் பேசுகிறார். ஆக ஸ்தேஃபான் பேசுகிறார் அபிரகாம் தொடங்கி இயேசு வரைக்கும், பவுல் பேசுகிறார் அபிரகாம் தொடங்கி தன் வரைக்கும். நாமும் ஆதியிலே தொடங்கி ஆமேன் வரைக்கு பேசக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களை காட்டிலும் அநேக அநேக தெளிவுரைகள், அநேக அநேக சத்தியங்கள், அநேக அநேக காரியங்கள் புரிந்து கொள்ளுகிற காலத்திலே இருக்கிற நாம் சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை. கற்றாக வேண்டும், படித்தாக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும், மரித்தாக வேண்டும். அப்படி செய்கிற பொழுது மாத்திரமே கடைசி கால அங்கங்கள் தங்களுடைய வேலைகளை நிறைவு செய்தவர்களாக காணப்படுவார்கள். ஆக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே சிந்திக்க வேண்டும். ஒரு வசனம் படித்து நாம் நிறுத்தலாம். நம்முடைய மூத்த சகோதரருடைய ஆலோசனைப்படியாக இந்த ஒரு வசனத்தை நாம் வைக்கிறோம். எசேயா புஸ்தகம் 21:10.
என் போரடைப்பின் தானியமே,
என் போரடைப்பின் தானியமே,
என் களத்தின் கோதுமையே,
என் களத்தின் கோதுமையே. ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் குறித்த இந்த காரியம், என் கோதுமை, என் தானியம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன்.
ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பு, கேள்விப்பட்டோம், சொல்லுகிறோம், பாத்திரவான்களாக மாறுவதற்கு நம்மை தயார் செய்வோம். தேவனுடைய கரத்திலே இருக்கிற கருவிகளாக அந்த தேவ ஊழியத்திலே, பலியின் ஜீவியத்திலே, தேவாலயத்திற்குள் போவதற்கு முன்பாக பலிபீடம் நாம் தொடங்கிவிட்டோம். தேவாலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய இந்த அழைப்பின் காலம் முடிவடைவதற்கு முன்பாக நாம் கண்டிப்பாக இந்த ஒரு சகரியா வகுப்பாக மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் காத்திருப்போம். காலங்கள் கனியும் பொழுது கண்டிப்பாக நாம் நமது வாய்ப்பை பெறுவோம். வாய்ப்பை பெறுகிற பொழுது நழுவ விடாமல் ரத்தம் சிந்துகிறவர்களாக, மரிப்பவர்களாக, என் நிமித்தம் தன் ஜீவனை இழப்பவன், நீங்களும் நானும் இழப்பவர்களாக, பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட கிருபையுள்ள தேவன் நமக்கு சகாயம் செய்வராக. பொறுமையோடு கேட்டவங்கள் ஒரு தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாக. இந்த மேலான ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு தெய்வத்திற்கும் அவர் பயன்படுத்திய சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி செலுத்தி நாம் முடிக்கிறோம். நன்றி.